الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة إن صلحت صلح سائر عمله وإن فسدت فسد سائر عمله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سهل படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் முஹம்மதே முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை உயர்ந்த சஹாபாக்கள் தபயீங்கள் தபவு தபயீங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒரு புனிதமான கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்வில் நமக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு நம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளும்படியும் முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்தை கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஏராளமான விடயங்களை கடமையாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவன் கடமையாக்கிய விடயங்களில் சிறந்த ஒரு கடமை, ஒரு முக்கியமான ஒரு கடமைதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடம்பு இருக்கிறது, அந்த உடம்புக்கு பிரதானமான உறுப்பு தலை. தலை இல்லை என்று சொன்னால் அந்த உடம்பை, அந்த மனிதனை மனிதன் என்று சொல்ல முடியாது. அந்த மனிதனுக்கு நாம் முண்டம் என்று சொல்லுவோம். இதே போன்று ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை ஒரு முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய உடம்பிலே உறுப்புகள் துண்டிக்கப்படட்டும், கை துண்டிக்கப்பட்டாலும் அவன் மனிதனாக இருப்பான், கால் துண்டிக்கப்பட்டாலும் மனிதனாக இருப்பான், எந்த உறுப்பு வெட்டப்பட்டாலும் அவனை மனிதன் என்று சொல்லலாம். எப்பொழுது தலை வெட்டப்படுகிறதோ அந்த நேரத்திலே அவனை மனிதன் என்று சொல்ல முடியாது. இஸ்லாத்துடைய கடமைகள் இருக்கின்றன. வேறு கடமைகளை விட்டான் என்றால் அவன் குறையுள்ள ஒரு முஸ்லிம் என்று சொல்லலாம். தொழுகை இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் அவனை முஸ்லிம் என்றே சொல்ல முடியாமல் போய்விடும். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா அவனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் தொழுகை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இஅலமு அன் கைர அமாலிக்கும் ஸலா. மக்களே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய விதித்திருக்கக்கூடிய கடமைகளில் மிக சிறந்த ஒன்றுதான் தொழுகையாக இருக்கிறது. ஒரு நாள் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்துடைய அமால்கள், கடமைகள், இபாதத்துகள், இந்த இபாதத்திலே மிக சிறந்தது எது, அஃபலுல் அமால் எது? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்பதாக சொன்னார்கள். அதே மனிதர் திரும்பவும் கேட்கிறார், அதற்கு பிறகு எது, தொழுகைக்கு பிறகு எது? இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைதான். அதே மனிதர் மூன்றாவது இடத்தில் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு எது? மூன்றாவது கடமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், தொழுகைதான். ஏன்? தொழுகை மிக முக்கியமானது. நான்காவது தடவை அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு எது சிறந்தது? நான்காவது தான் பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. மூன்று தடவை சொன்னார்கள் தொழுகை, நான்காவது தடவை சொன்னார்கள் ஜிஹாத். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் கலிமா முடிந்து விட்டால், கலிமாவை சொன்ன ஒரு மனிதனுக்கு முதலாவது கடமை என்ன? தொழுகைதான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த தொழுகையை தான் முதலாவது விதியாக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய கடமைகளில் முதலாவது விதிக்கப்பட்ட கடமையும் தொழுகைதான். இஸ்லாத்திலே முதலாவது கொடுக்கப்பட்டது தொழுகை. நோன்பு இருக்கிறது, ஹிஜ்ரி 2 மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் கடமையாக ஆக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தான் ஜகாத் கடமையானது. அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜு கடமையானது. எல்லா கடமைகளும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால் விதிக்கப்பட்டவைகள். ஆனால் தொழுகை இருக்கிறதே, ஆரம்பமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கும் பொழுதே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனை கடமையாக ஆக்கிவிட்டான். அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் விதித்த கடமைகளை, ஏனைய கடமைகளை நாம் பார்த்தால், எல்லா கடமைகளையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிவிட்டு போவார்கள். நோம்பையும் வந்துதான் கொடுத்தார்கள், ஹஜ்ஜையும் வந்துதான் கொடுத்தார்கள், ஜகாத்தையும் வந்துதான் கொடுத்தார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகையை அப்படி கொடுக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி அல்லாஹ் தொழுகையை கொடுக்கவில்லை. மாறாக அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த முஹம்மதை அழைத்து வருமாறு சொல்லி அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானலோகத்துக்கு, தன்னுடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் வரவழைத்து அந்த முஹம்மதை நேரடியாக சந்தித்து அந்த நேரடியாக கொடுத்த ஒரு கடமைதான் தொழுகையாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? எல்லா கடமைகளிலும் மிக முக்கியமானது என்று நாம் சாதாரண புழக்கத்திலே ஒரு முக்கியமான செய்தியை ஒருவருக்கு சொல்ல வேண்டும். மிக முக்கியமான செய்தி, மிக முக்கியமான செய்தி. இந்த மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் இதை ஒருவரிடம் சொல்லி அனுப்புவது கிடையாது. ஏன்? இது முறையாக போய் சேருமா மாட்டாதா தெரியாது, சந்தேகம். இது முறையாக போய் சேருமா மாட்டாதா தெரியாது. தொலைபேசியில் சொல்லுவோமா? தொலைபேசியின் மூலமாகவும் தொடர்பு கொள்ள மாட்டோம். ஏன்? தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டால் யாருக்கு அந்த செய்தி போகிறதோ அந்த செய்தியை அவர் முக்கியமாக எடுக்க மாட்டார். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி கொடுக்கவில்லை. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்துக்கு வரவழைத்து நேரடியாக கொடுத்தான். ஏன்? இது ஒரு முக்கியமான செய்தி, நேரடியாக கொடுக்க வேண்டும். எப்படி நாம் ஒரு முக்கியமான செய்தியை நேரடியாக போய் சொல்லிவிட்டு வாரோமோ அதே போன்று அல்லாஹ் நேரடியாக கொடுத்தான். அப்பதான் அவரிடத்திலே அதற்கு ஒரு முக்கியத்துவம் வரும். இதை வந்து சொல்லிவிட்டு போனார், என்னுடைய காலடிக்கு வந்து சொன்னார் என்று நாம் அதை ஒரு முக்கியமான செய்தியாக, ஒரு தேவையாக எடுத்துக்கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படித்தான் இந்த தொழுகையை கொடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்துக்கு பின்னால் ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது.
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிச்சயமாக கேள்வி கணக்கை வைத்துத்தான் இருக்கிறான். நாம் உலகத்திலே கழித்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹுவிடம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா விசாரிக்கத்தான் போகிறான். ஒவ்வொரு நிமிடத்தை நீ எப்படி கழித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்பதற்கு கேள்வி இருக்கிறது, அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். எங்களுடைய உடம்பை பற்றி கேள்வி இருக்கிறது, இந்த உடம்பை நீ எப்படி பாதித்தாய் என்ற கேள்வி இருக்கிறது, அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பதிலை விட்டு நாம் தப்ப முடியாது. கேள்வி கணக்கு இருக்கிறது, அல்லாஹ் கேள்வி கணக்கை வைத்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கையிலே பசியுடைய நேரத்திலே சாப்பிட்ட ஒரு பவல சாப்பாடு இருக்கிறது, இந்த சாப்பாட்டை பற்றியும் அல்லாஹ் கேட்கப் போகின்றான். தாகமான நேரம், தாகமான நேரத்திலே குடித்த ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கிறது, இந்த தண்ணீரை பற்றியும் அல்லாஹ் கேட்கப் போகிறான். இதற்கும் நான் பதில் சொல்லியாகத்தான் வேண்டும், சொல்லத்தான் வேண்டும். கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கபருடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன, கயாமத்துடைய நாளிலே முதலாவது கேள்வி என்ன, தொழுகை. உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது, இதுதான் முதல் கேள்வி. இதைத்தான் அல்லாஹ் முதலாவது கொடுத்தான். இந்த தொழுகையை பற்றி தான் முதலாவது கேட்கப் போகின்றான். காரணம் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகை சீராக இருக்கும் என்றால் தான் அவனுடைய வாழ்க்கை ஏனைய அம்சங்கள் எல்லாமே சீராக இருக்கும். ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக இருந்தால் தான் அந்த மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக இருந்தால் தான் அந்த மனிதனுடைய வியாபாரம் சீராக இருக்கும். ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக இருந்தால் தான் அந்த மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். இல்லை என்று சொன்னால், அந்த தொழுகை சீராக இல்லை என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்யக்கூடிய வியாபாரம் சீராக இருக்கிறதா, நிச்சயமாக இருக்க முடியாது. தொழுகை சீராக இல்லாமல் வியாபாரம் சீராக இருக்க முடியாது. தொழுகை சீராக இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்க முடியாது, துப்புரவாக இருக்க முடியாது. தொழுகை சீரில்லாமல் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்க முடியாது. குடும்ப வாழ்க்கை என்பது தீனுடைய ஒரு முக்கியமான அம்சம். குடும்ப வாழ்க்கை தீனோடு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது. தொழுகையே இல்லை, குடும்பத்திலே தொழுகையே இல்லை, தொழுகை இல்லாமல் அந்த குடும்பம் சீராக இருக்கிறதா, நிச்சயமாக இருக்க முடியாது. தொழுகை சீராக இருந்தால்தான் சீராக இருக்கலாம், இல்லை என்றால் சீராக முடியாது. இது உண்மை. கண்ணியமான தோழரே, முதலாவது அல்லாஹ் கேட்க போகிறான், உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது. இதுதான் முதல் கேள்வியாக அந்த மௌத்துக்கு பின்னால் அமையுமே தவிர வேறொன்றை பற்றி அல்லாஹ் முதலாவது கேட்கப் போவதில்லை. கண்ணியமான தோழரே, முக்கியமான ஒரு விடயம் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதை மிக முதலாவது ஆரம்ப கேள்வியாக வைத்திருக்கிறான். கண்ணியமான தோழர்களே, தொழுகையை விட்ட ஒரு மனிதன் அவனுக்கு இந்த உலகத்திலே எந்த கண்ணியமும் கிடையாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்துடைய பார்வையில் அவனுக்கு எந்த கண்ணியமுமே கிடையாது. உலகத்தில எந்த பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், உலகத்தை ஆட்சி செய்யட்டும், நாட்டை ஆட்சி செய்யட்டும், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கட்டும், ஆட்சியாளராக இருக்கட்டும், வாழ்க்கையிலே தொழுகை இல்லையா, தொழுகை இல்லையா, அவனுக்கு எந்த கண்ணியமுமே கிடையாது. அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்ன, நல்லாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய தீர்ப்பு என்ன, தொழுகை இல்லாத மனிதனுக்கு அவனுடைய கழுத்தை வாளால் வெட்ட வேண்டும். இஸ்லாம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். அவன் உலகத்திலே வாழுவதற்கு தகுதி இல்லை, அவனுக்கு எந்த கண்ணியமும் இல்லை, அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. வாளை எடுத்து கழுத்தை வெட்ட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால், கொலை செய்த மனிதனுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டான், கொலை செய்தவனுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை, அவனை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்தவனை கொலை செய்ய வேண்டும். தொழுகை அதே போன்று, தொழுகையை விட்ட மனிதனுக்கும் இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன, அவனை கொலை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையை ஒரு மனிதன் விட்டுவிட்டால், சொல்லாமல் இருக்கிறான், அவன் தௌபா செய்யும் வரை அவனை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அவன் தொழுகையை விட்டதற்காக தௌபா செய்யும் வரை அவனை சிறையில் அடைத்து வைக்க வேண்டும், அவனை ரத்தம் சிந்த அடிக்க வேண்டும், நல்லா அடிக்கணும், ரத்தம் சிந்தும் வரையில் அடிக்கணும். ஏன் தௌபா செய்ய? அதே நேரத்தில் அவனை பசியில் விட்டு வைக்க விட வேண்டும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, அவனை தாகத்திலே போட்டு வைக்க வேண்டும், அவனுக்கு அவனுக்கு குடிப்பதற்கும் எதையும் கொடுக்க கூடாது, சிறையில் வைக்க வேண்டும், ரத்தம் சிந்து அடிக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க கூடாது, குடிப்பதற்கு எதுவுமே கொடுக்க கூடாது. இப்படித்தான் அந்த மனிதனை உலகத்திலே வைக்க வேண்டும். அவனுக்கு எந்த கண்ணியமுமே கிடையாது, கேவலமான வாழ்க்கை தான் அவனுக்கு இருக்கிறது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஏனென்றால் தொழுகை இல்லாத மனிதன் சபிக்கப்பட்டவன். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவன் கேவலமானவன், அவன் சபிக்கப்பட்டவன், கேவலத்திலும் கேவலமானவன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலே படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததும் முதல் மனிதர் மலக்குமார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளையிட்டான், இந்த ஆதமுக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் சுஜூத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது ஆதமுக்கு முன்னால், மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் ஆதமுக்கு முன்னால் தலை சாய்க்க வேண்டும், தலை குடிக்க வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததும் எல்லா மலக்குமார்களும் சுஜூதிலே விழுந்து விட்டார்கள், சுஜூத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் மலக்குமார்களுக்கு தலைவனாக இருந்த, மலக்குமார்களுக்கு ஆசானாக இருந்த இப்லீஸ் இந்த இப்லீஸ் மட்டும் மறுத்துவிட்டான், இந்த ஆதமுக்கு முன்னால் நான் சுஜூத் செய்ய மாட்டேன், இந்த ஆதமுக்கு முன்னால் நான் சுஜூத் செய்ய மாட்டேன். அதற்கு ஒரு பணத்து ஆதாரத்தையும் ஒரு வாக்குவாதத்தையும் முன்வைத்தான். அல்லாஹ்விடம் அந்த இப்லீஸ் சொன்னான், நான் இந்த ஆதமை விட சிறந்தவன். எப்படி சிறந்தவன்? யாரெல்லாம் நீ என்னை படைத்திருக்கிறாய்? நெருப்பால். இந்த ஆதமை நீ படைத்திருக்கிறாய் மண்ணால். கலத்தனி மின்னார் வகலத்தகு மின் தீன். அந்த ஆதமை நீ மண்ணால படைத்து வச்சிருக்கிறாய், என்னை நீ நெருப்பால படைச்சிருக்கிறாய். நான் ஒரு சிறந்த நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன், மண்ணை விட சிறந்தது நெருப்பி, ஒரு சிறந்த பொருளால் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே நான் ஒரு சிறந்தவனாக இருக்கிறேன், இந்த நிலையில் இந்த ஆதமுக்கு நான் சுஜூத் செய்யவா? நான் சுஜூத் செய்ய மாட்டேன். இப்லீஸ் மறுத்துவிட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த இப்லீஸை சசித்து விட்டான், கேவலப்படுத்தி விட்டான், தூக்கி எறிந்து விட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் வரையிலே அந்த இப்லீஸுக்கு கேவலமே கேவலம், சபிக்கப்பட்டவன். அந்த இப்லீஸ் உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த ஆதமுக்கு சுஜூது செய்ய சொல்லி, அந்த சுஜூதை ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்ததற்காக வேண்டி இந்த கேவலம் என்றால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவன், அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் எங்களுக்கு சுஜூத் செய்யுமாறு சொல்லுகின்றான், அந்த சுஜூதை நாம் மறுத்துவிட்டால், செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய கேவலம் லேசான கேவலமாக இருக்காது. ஆதமுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை மறுத்ததற்கே இந்த கேவலம் என்றால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சுஜூதை நாம் மறுத்துவிட்டால் எங்களுக்கு வரக்கூடிய கேவலம் இருக்கிறதே, இது இந்த உலகத்திலே சாதாரண ஒரு கேவலமாக இருக்காது, அது ஒரு சாதாரண சாபமாக இருக்காது. கண்ணியமான சோழரே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தொழுகையை ஒரு முக்கியமான இபாதத்தாக எடுக்கணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது? ஒரு மனிதன் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான், பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கிறான் பிரயாணம். உலு செய்வதற்கு மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, உலு செய்வதற்கு மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. இந்த போகக்கூடிய மனிதன் பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கிறான், கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. ஒரு மிருகத்தை பார்க்கிறான், தாகத்தினால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மிருகம் தாகத்தினால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த பாலைவனத்திலே போகக்கூடிய மனிதன் உலுவுக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அந்த மிருகத்துக்கு கொடுத்து விட்டு, அந்த மிருகத்தை பாதுகாத்து விட்டு அவன் வேண்டுமென்றால் தயம்மும் செய்து கொள்ளலாம். இஸ்லாம் இதனை அனுமதிக்கிறது. அந்த மிருகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தண்ணீரை கொடுத்து விட்டு இவன் தயம்மும் செய்து கொள்ளலாம். இஸ்லாம் இதை அனுமதிக்கிறது. ஆனால் இதே நேரத்திலே அந்த மிருகத்தை போன்ற ஒரு தொழுகை இல்லாத மனிதனை பார்க்கிறான். அந்த காட்டிலே பாலைவனத்திலே தொழுகை இல்லாத ஒரு மனிதன் தாகத்தினால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், தாகத்தினால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே இந்த தண்ணீரை அந்த மனிதனுக்கு கொடுத்துவிட்டு இவன் தயம்மும் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இது செய்ய முடியாது. தொழுகை இல்லாதவன் அவன் செத்து போனால் போகட்டும், மூத்தா போனால் போகட்டும், இவன் முழு செய்யத்தான் வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இந்த இந்த சட்டத்தின் அர்த்தம் என்ன? அந்த மிருகத்துக்கு, அந்த மாட்டுக்கு, அந்த ஆட்டுக்கு, அந்த கழுதைக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கூட இந்த மனிதனுக்கு கிடையாது. இந்த சட்டத்தின் முடிவு என்ன? அந்த மிருகத்திற்கு, மிருகத்துக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் கூட இந்த தொழுகையை விட்ட மனிதனுக்கு கிடையாது என்பதைத்தான் இந்த சட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் இந்த அளவுக்கு சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறது. தொழுகையை உலகத்திலே விடுவதற்கு இந்த மனிதனுக்கும் அனுமதியை இஸ்லாம் கொடுக்கவில்லை. யாருக்கும் படுத்த படுக்கையிலே இருக்கிறான், எலும்பி நிற்க முடியாது, எலும்பி நிற்கார உட்காரவும் முடியாது, படுத்த படுக்கையிலே இருக்கிறான். இந்த மனிதனுக்கும் இஸ்லாம் சொல்லிறு தொழுகையை நிறைவேற்றத்தான் வேண்டும். சகிக்கிணையாக தொலையேனுமா, மனசால் தொலையேனுமா, தொலைத்தான் வேண்டும். படுத்த படுக்கையிலே இருக்கட்டும், படுத்த படுக்கையிலே இருக்கட்டும், அவனுக்கு இஸ்லாம் அனுமதியை கொடுக்கவில்லை. உட்கார்ந்து, அதாவது தொழுகையை விட்டு வைப்பதற்கு. ஆகாயத்திலே ஒரு மனிதன் பறந்து கொண்டிருக்கிறான், ஆகாயத்திலே பறக்கக்கூடிய மனிதனுக்கும் இஸ்லாம் தொழுகையை விட்டு விடுவதற்கு அனுமதியை கொடுக்கவில்லை. ஒரு மனிதன் தண்ணீரிலே மூழ்கி இருக்கிறான், கடலுக்குள்ளே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், மிதந்து கொண்டிருக்கிறான், தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறான், உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறான். தண்ணீரிலே மூழ்கி விட்டான், தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன். இந்த நேரத்திலே இந்த மனிதன் தண்ணீரிலே மிதந்து கொண்டு தன்னுடைய மனசால் சொல்ல முடியும் என்றால் அந்த நேரத்திலும் அந்த மனிதன் தொழுகையை நிறைவேற்றத்தான் வேண்டும். இஸ்லாம் அங்கேயும் சலுகையை கொடுக்கவில்லை. திரை கைதியாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான், திரைக்குள்ளே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான், அந்த திரைக்குள்ளும் இஸ்லாம் அனுமதியை கொடுக்கவில்லை. தொழுகையை விட்டுவிட்டு இருப்பதற்கு, தொழுகையை விட்டுவிட்டு இருப்பதற்கு இஸ்லாம் சலுகையை கொடுக்கவில்லை. இப்படியாக பார்த்தால் எந்த ஒரு விஷயத்துக்கும் இஸ்லாம் தொழுகையை விடுவதற்கு அனுமதியை கொடுக்கவில்லை. யுத்த கலவரம் இருக்கிறது. இஸ்லாம் ஆரம்ப காலத்திலே பெரும் பெரும் யுத்தங்கள் எல்லாம் நடைபெற்றது, பெரும் பெரும் யுத்தங்கள். இந்த யுத்தங்களுடைய மைதானத்தில் கூட எந்த சரித்திரத்திலையும் இல்ல சஹாபாக்கள் உயிருக்காக போராடக்கூடிய கட்டம். யுத்தத்துடைய மைதானம் பயங்கரமான நேரம், எந்த நேரத்தில் கழுத்து போகும்னு தெரியாது. அந்த சஹாபாக்கள் அந்த யுத்தத்துடைய மைதானத்திலும் கூட வரலாற்றில் சொல்லாம இருந்த சரித்திரம் கிடையாது. அல்லாஹு யுத்தத்துடைய மைதானத்துல தொழுவதற்கென்றே ஒரு விசேஷமான ஒரு முறையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். யுத்தத்துடைய மைதானத்திலே தொழுவதற்கென்று அல்லாஹ் ஒரு முறையை இறக்கி வைத்தான். நீங்கள் பயங்கரமான சூழலே, ஆபத்தான சூழலிலே, முன்னால் எதிரிகள் நிற்கிறார்கள், கழுத்து எந்த நேரம் போகும் என்று தெரியாது. இந்த கட்டத்திலும் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு நீங்க தொழுகையை விடுங்க, இதற்கு அனுமதியை கொடுக்க இல்லை. அல்லாஹ் அனுமதியை கொடுக்காம அந்த நேரத்தில் நீங்க இந்த விதத்தில் தொழுது கொள்ளுங்க, அதாவது ஒரு கூட்டம் தக்பீரை கட்டிக்கொண்டு திங்ஸ் அப்படி இருக்கிறவங்க பாதுகாப்பா இருப்பாங்க, ருகூவுக்கு சுஜூதுக்கு போற நேரத்தில் இந்த ரெண்டாவது சப்பில் இருக்கிறவங்க ருகூவுக்கு சுஜூதுக்கு போக மாட்டாங்க, முதலாவது சப்பில் இருக்கிறவங்க ருகூவா சுஜூதா முடிச்சிட்டு வந்ததுக்கு பின்னால் நேரத்திலையும் நீங்க தொழுகைய விட முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க எங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம், எங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம், எங்கட ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி எத்தனை தொழுக போகுது? ஒரு சின்ன லாபம், ஒரு 1000 ரூபாய் காசிய அடையிறதுக்காக வேண்டி எத்தனை தொழுக வீணா போகுது? வீட்டில் ஒரு சின்ன கல்யாணம், எத்தனை பேர்த தொழுக இல்ல? வீட்டில் ஒரு கல்யாணம், எத்தனை நாளைக்கு தொழுக இல்ல? மானம் ஒரு மையத்தூடு, வீட்டில் மையத்துக்கான விழுந்துட்டது, மையத்து வீட்டிலே எத்தனையோ பேருக்கு தொழுக இல்ல? சொல்லவே இல்லை. வீட்டில் ஒரு சின்ன ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, ஒரு விருந்தாளியால் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் வீட்டில் பெண்கள்கிட்ட எத்தனை பேர்த்த தொழுகை இல்லை, சொல்ல போவது பறக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி எங்க தொழுகை எல்லாம் பறக்குது. இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்றோம், இன்றைக்கு நாட்டுக்குள்ள போனா எப்படி தொழுகுற, இது ஏலா. நாட்டுக்குள்ள போனா தொழுகு கொள்ள ஏலா. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் வியாபாரத்துக்காக வேண்டி நாட்டுக்குள்ள போறாங்க. போனா ஜும்மாவுடைய தொழுகையே எத்தனையோ பேருக்கு இல்ல. முஸ்லீம் கண்ணியமான சொல்லலை, இஸ்லாத்துல இருந்து கொண்டு, இஸ்லாத்துல இருந்து கொண்டு ஒரு ஜும்மாவுடைய தொழுகையை விட்டு என்று சொன்னா ஒரு சின்ன உலகத்திலேயே ஒரு 1000-2000 ரூபாயுடைய லாபத்துக்காக வேண்டி தொழுகையை விட்டுட்டு போய் இருக்கிறன்னா எவ்வளவு கேவலமான விஷயம். கண்ணியமான சொல்லலை, கொள்கையை விட்டுட்டு ஜும்மாவுடைய கொள்கையை விட்டுட்டு செய்யற லாபம் வரக்கூடிய செய்யற வியாபாரம் ஹராம், அந்த வியாபாரத்தினால வர லாபம் ஹராம், அந்த லாபம் ஹராம், அந்த லாபத்தை எடுத்து தான் சாப்பிடுறது ஹராம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கிறது ஹராம். ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்வதை தடுக்கிறது குர்ஆன். வியாபாரம் செய்ய இயலா. ஏன் ஒரு வியாபாரத்தினால காலையில் ஒரு பிரயாணம் போறேன், வெள்ளிக்கிழமை நாள் காலையில பிரயாணம் போற நேரத்தில் அன்றைய தினம் ஜும்மா தொழுகையை தவறும் என்று சொன்னால் அந்த பிரயாணம் போறது ஹராம். சுபவுடைய அதானத்துக்கு பின்னால வீட்டை விட்டு வெளியாகிறாரு, நல்லாக தெரியும் நான் இன்றைக்கு இந்த பிரயாணம் போனா ஏந்த ஜும்மா தவறி போகும். ஜும்மா தொழுது கொள்ளலாம் என்றா பிரச்சனை இல்லை, ஏந்த ஜும்மா தவறி போகும் என்று வந்துட்டால் அன்றைய தினம் சுபவுடைய அதானத்துக்கு பின்னால வீட்டை விட்டு வெளியாகிறது ஹராம். தீர்ப்பு இஸ்லாம் எழுதி இன்னைக்கு சர்வசாதாரணமாக வெள்ளிக்கிழமை என்பதை யோசிப்பது கிடையாது, வெள்ளிக்கிழமை என்பதை யோசிப்பது கிடையாது. போறாரு வியாபாரம் என்ன முன்னால நிக்கிறது 1000 ரூபா. கண்ணியமான சகோதரர்களே, 1000 ரூபா முன்னால நிக்கிறது. அல்லாஹ் இதற்காக வேண்டி நாங்க தொழுகையை விட்டுட்டோம்னா அடுத்த பக்கத்தால எத்தனையோ 1000 எங்களுக்கு போகும். உலகத்தில் அல்லாஹ் வருமானத்துக்கும் வழியை உருவாக்குறவன் அல்லாதான், அதே மாதிரி செலவுக்கு வழியை உருவாக்குறவன் யாரு? அல்லாதான். வருமானத்துக்கு வழியை துறக்கிறவன் அல்லாஹ், செலவுக்கு வழியை துறக்கிறவன் யாரு? அல்லாஹ். இரண்டு வழிகளையும் அல்லாஹ் தான் துறக்கிறார். எத்தனையோ பேர் உலகத்துல பார்க்கிறோம் சிறந்த ஒரு குறைஞ்ச சின்ன வருமானத்துல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம் சின்ன வருமானத்துல சந்தோஷமாக வாழ்கிறோம். ஏன்? அல்லாஹ் செலவுக்குரிய வழியை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். அவருக்கு பெரிய செலவுகள் கிடையாது, சின்ன செலவுல சந்தோஷமாக பெரிய வேலைகளை செய்யறார். எத்தனையோ பேரை பார்க்கிறோம் வருமானம் நிறைய வருவது, அதே போல அவருக்குள்ள சந்தோஷம் இவருக்கு கிடையாது. ஏன்? செலவுக்குரிய வழியா அல்லாஹ் திறந்திருக்கிறான், அதே மாதிரி போய்கொண்டிருக்கிறது. போறதுக்கும் அல்லாஹ் வழியை திறந்திருக்கிறான். கண்ணியமான சோழலை, தொழுகையை விட்டுட்டு போயிட்டு நாங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா அல்லாஹ் அதே போல எங்களுக்கு போறதுக்கும் வழியை திறப்பான். உலகத்துல நின்று பிடிக்க மாட்டாது. ஒரு மனிதன் நியாயமாக சந்திக்கிறார், சம்பாதிக்கிறார், நீதமாக சம்பாதிக்கிறார், ஹராமான முறை இல்லாம ஹலாலான முறையில சம்பாதிக்கிறார். தொழுகைய பாலாக்கல்ல, தொழுகைய பேணுதலா சொல்லுறாரு, முறையாக சம்பாதிக்கிறாரு. இப்ப இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானத்தை அல்லாஹ் என்றைக்கும் பாதுகாப்பான். இன்னைக்கு நான் பார்க்கிறோம் உலகத்துல எத்தனையோ வியாபாரிகள் கொடிகட்டி பறந்த வியாபாரம், கொடிகட்டி பறந்த வியாபாரம். நம்முடைய தோணை இந்த பஜாரை யோசிப்போம், கொடிகட்டி பறந்த வியாபாரம் எத்தனையோ இன்றைக்கு எட்ராஸ் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான், நீங்க முறையாக சம்பாதிங்க, முறையாக வருமானத்தை தீட்டிங்க, உங்களோட வருமானத்தை நாங்க பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு, நாங்க பாதுகாப்போம், அல்லாஹ் பாதுகாத்துறாங்க. கனிமான சொல்றே, எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு பாதுகாப்பு தரது அல்லாஹ், எங்கட சகல காரியங்களும் செய்யறது அல்லாஹ். நாங்க இந்த நம்பிக்கையில இருக்கணும், இந்த நம்பிக்கையில் இருக்கிறோம். எங்கட அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறான், இதுல எங்களுக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் போய்விடக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ஒரு சாராளுக்கு அரசியலின் மீது நம்பிக்கை, அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை, ஒரு சாராளுக்கு வியாபாரத்தின் மீது நம்பிக்கை, ஒரு சாராளுக்கு தன்னுடைய விவசாயத்துல நம்பிக்கை, ஒரு சாராளுக்கு தன்னுடைய குடும்பத்துல நம்பிக்கை, ஒரு சாராளுக்கு ஒரு மினிஸ்டர் மீது நம்பிக்கை. இவராலதான் என்ன விஷயம் எல்லாம் நடக்குது, என்ன காரியம் எல்லாம் நடக்குது, நம்பிக்கை அங்க. இன்னைக்கு எல்லாரையும் பாக்குறோம், என் உம்மத்து முஸ்லீம் உம்மத்து சொல்றாங்க அரசாங்கம் மாறிடுச்சு, அது போயிருச்சு, இந்த அரசாங்கம் வந்துட்டு இப்ப எல்லாரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வை மறந்த பேச்சு, அல்லாஹ்வை மறந்த பேச்சு இது. இந்த பேச்சு முஸ்லீம்கள் பேசக்கூடிய பேச்சு அல்ல. நிலைமைகளை சீராக்கிறவன் அல்லாஹ். எல்லாருடைய இபாதத்தும் கொஞ்சம் கஷ்டமான நேரம், கொஞ்சம் பிரச்சனையான நேரம், முஸ்லீம்களுக்கு ஆபத்தான கட்டம். இந்த கட்டத்துல ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, காபத்துனால வைத்து உட்கார்ந்தாங்க. நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் ஆண்டு ஒரே ஒரு கூட்டம் போய் காபத்துனால உட்கார்ந்து இருந்துச்சு, துவாவில ஈடுபட்டாங்க, எத்தனையோ ஜமாத்துகள் போயிச்சு. இந்த பிரச்சனைக்காக வேண்டி மட்டும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு நிலைமையை சீராக்கி இருக்கிறான் என்றால் நாங்க பார்க்கிறோம். கொஞ்சம் நிலைமை சீராக இருக்குது. இப்ப அரசாங்கம் இப்படி ஆகிருச்சு, நாங்க நினைக்கிறோம் இப்ப என்ன எல்லாம் சரி, அல்லாஹை மறந்துட்டோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தந்த நியமத்தை பறித்து விடாமல் இருக்கணும். நிலைமைகள் எந்த கட்டத்தில் எப்படி மாறும் இது தெரியாது, யாருக்கு தெரியும்? அல்லாஹ் மாற்றக்கூடியவன், மாற்றுகின்றவன் அல்லாஹ். அல்லாஹ் எந்த நேரத்தை மாற்றுவான், எப்படி மாற்றுவான், எப்படி பரட்டுவான் தெரியாது. நாங்க பார்த்தோம், நாங்க நினைச்சியும் பார்க்கல நிலைமை இப்படி மாறும். ஒத்தரும் நினைச்சியும் பார்க்கல, கற்பனையே கூட வரல இப்படி வருமா என்று சொல்லிட்டு அல்லாஹ் மாற்றி விட்டான். நாங்க உறுதியா சொல்றோம், இது அல்லாஹ் தான் மாற்றினா, வேற ஒன்றும் இல்லை, அல்லாஹ் மாற்றினான். இப்ப நாங்க அல்லாவை மறந்த பேச்சு பேசுறோம். அல்லாஹ் தந்த நியமத்தை பறித்து விடாமல் இருக்கணும். அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாவுக்கு செலுத்துற நன்றி என்ன, நாங்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல எந்த குறையும் நாங்க செய்யக்கூடாது. கண்ணியமான சோழல, உலகத்தில் ஒரு சோதனை வருதா, உலகத்தில் ஒரு சோதனை வார நேரத்துல நாங்கள் யோசிக்கணும், நான் ஏந்த வாழ்க்கையில என்ன குறை செய்வேன், ஏந்த குறையாலதான் எனக்கு வருது, ஏந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதா, ஏந்த அமல்ல குறைபாடு, ஏந்த கடைக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, ஏந்த அமல்ல குறைபாடு, ஏந்த வியாபாரத்துல ஒரு பிரச்சனை வருதா, ஏந்த அமல்ல குறைபாடு, ஏந்த குடும்பத்துல பிரச்சனை வருதா, ஏந்த அமல்ல குறைபாடு, இதெல்லாம் எங்கட அமலுடைய குறைபாடே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை குரான் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இந்த பக்கம்தான் முஸ்லீங்களாகிய நாங்க திரும்புவோமே தவிர, இந்த பிரச்சனை இதால வந்து இதா வந்தா இது இது போயிட்டா இது சரியாயிடும், இது அல்ல, இது போயிட்டா சரியாகிடும், இது அல்ல. ஏந்த அமலை நாங்க சீராக்கினா நாங்க எல்லா நிலைமைகளையும் சீராக பெற்றுக் கொள்வோம். கண்ணியமான சோழல், எனவே நம்முடைய வாழ்க்கையில தொழுகை என்பது இருக்கிறது, இது முக்கியமானது. அந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறோம், அல்லாஹுடைய அடியான் நான், அந்த அடிமைத்துவத்தை சரியாக நான் நிறைவேற்றுகின்றேன், அல்லாஹுக்கு முன்னால என்னுடைய தலையை நெத்தியில வைக்கிறேன், ஏந்த அல்லாஹ் என்ன கை விட மாட்டான், இந்த நம்பிக்கையோட நாங்க செய்யறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிச்சயமாக நம்ம கை விடக்கூடியவன் அல்ல. உலகத்தில் தொழுகியை விட்டு விடுவதற்கு இஸ்லாம் அனுமதியை கொடுக்க இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுகியை விட்டுட்டா அவன் இஸ்லாத்தை விட்டே போய்விட்டான், அவன் இஸ்லாத்திலே இல்லை, இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டான், அவன் காஃபிர் ஆயிட்டான், இஸ்லாத்தை விட்டே போய்விட்டான். அவன்கிட்ட தௌபா செய்யுமாறு கேட்கணும், தொழுகையை விட்டு மனிதன் சொல்லணும், நீ தௌபா செய், மூன்று நாளைக்கு கேட்கணும் தௌபா செய்யுது. அவன் ஏற்றுக்கொள்ளலையா, தௌபா செல்லலையா, செய்யலையா, அவனை கொலை செய்யணும், கழுத்தை வெட்டணும். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவன் இஸ்லாத்தை விட்டு போயிட்டான், அதனால அவன் காஃபிர் ஆயிட்டான், கழுத்தை வெட்டணும். இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி எழுதி வச்சிருக்கார். அதுக்கு பின்னால சொல்றாங்க, அந்த மனிதனுடைய ஜனாஜாவை கொல்லக்கூடாது, தொழுகை இல்லாத மனிதனுடைய ஜனாசா தொழுகையையும் சொல்லக்கூடாது, அவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லை. அதே நேரத்தில் முஸ்லீம்களுடைய மையவாதியில் அவனை அடக்கம் செய்யவும் கூடாது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தீர்ப்பு, தொழுகையை விட்ட மனிதனை முஸ்லீம்களுடைய மையவாடியில, முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய மையவாடி, அந்த மையவாடியில அவனை அடக்கம் செய்யக்கூடாது. அவனை கொண்டு போயிட்டு ஒரு ஓரத்தில் எங்கேயாவது தொங்கல்ல வேற இடத்துல அடக்கம் செஞ்சு போடுங்க, புதைச்சு போடுங்க. ஏன் முஸ்லீம்கள் சியாரத்துக்கு போவாங்க, கபிரிஸ்தானுக்கு போவாங்க, அங்க போயிட்டு சலாம் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கோமை மோமினீன், அன்கும் சலஃபுனா வநஹ்னு பில் அஸர், நீங்க முந்திட்டீங்க நாங்களும் பின்னால வரப்போறோம், இந்த உங்களுக்கு சலாம் என்று சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லணும். அங்க போயிட்டு அந்த கபர்ல உள்ள ஆக்களுக்கும் சலாம் சொல்லணும். இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தொழுகை இல்லாத மனிதனுக்கு சலாம் சொல்லவும் கூடாது, அவன் சலாம் சொன்னா அவனுக்கு பதில் சொல்லவும் கூடாது. தொழுகை இல்லாத மனிதனுக்கு சலாம் சொல்லவும் கூடாது, அவன் சலாம் சொன்னா அவனுக்கு பதில் சொல்லவும் கூடாது. கபருக்குள்ள அடக்கம் முஸ்லிம்களுடைய மையவாடியில போயிட்டு அடக்கம் செஞ்சா போறவங்க அவனுக்கு சலாம் சொல்லுவாங்க. இதுக்கு இவன் லாய்க்கு இல்லை, அதனால இவனை கொண்டு போயிட்டு அந்த முஸ்லீம்களுடைய மையவாடியில் அடக்கம் செய்யக்கூடாது, அவனை கொண்டு போயிட்டு வேரங்கையாலும் அடக்கம் செய்யணும். அதுக்கு பின்னால் எழுதுறாங்க, இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இவன் தன்னுடைய வாப்பாட சொத்துக்கு வாரிசாரராக வர இயலா. தொழுகை இல்லாத மனிதன் வாப்பாட சொத்துக்கு வாரிசாரராக வர இயலா. அவன் சொத்துக்கு அவன் புள்ள வாரிசாக வரவும் இல்லை, இவன் வாரிசாரராக வரவும் முடியாது, இவனுடைய சொத்து பிள்ளைகளுக்கு போகவும் இல்லை. ஏன், இவன் இஸ்லாத்திலே இல்லை, இஸ்லாத்தை விட்டே போய்விட்டான். கண்ணியமான சோழரே, இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்களை தொழுகையை விட்ட மனிதனுடைய விஷயத்துல கடுமையான சட்டங்களை விட்டு வைத்து சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் பார்க்கிறோம் தொழுகையில எந்த அளவுக்கு முக்கியத்துவம் செலுத்தினாங்க. ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்றது ஷஹீதுல் மிஹ்ராப், மிஹ்ராபுல ஷஹீதானவர், அதாவது இமாமாக தொழுவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஷஹீதானவர் தான் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுபஹ் தொழுகையை தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபுல் உலா மஜூசி ஒரு ஈட்டி எடுத்து குத்தினான். எத்தனை குத்து? ஆறு குத்து. ஆறு குத்து மயங்கி விழுந்துட்டாங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த சம்பவத்தில் எழுதுறாங்க, அது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னுக்கு வந்தாங்க, பின்னால சஃப்ல நிறைய பேர் தொழுது கொண்டிருந்தாங்க. இந்த குத்தி அவங்க விழுந்தது ஒருத்தருக்கு மட்டும் தெரியா, சஃப்ல இருந்தவங்க தெரியா. ஏன் தொழுகையில அந்த அளவுக்கு ஒரு சிந்தனையோட அல்லாஹ்வுடைய அச்சத்தோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோட அப்படியே இருந்தாங்க? குத்தினதும் தெரியா விழுந்ததும் தெரியா, எப்படி இருக்கும் சொல்லுங்க, தொழுகை எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? எப்ப தெரிய வந்துச்சுன்னா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னுக்கு போனாங்க, அந்த தொழுகையை பூர்த்தி ஆக்கினாங்க இமாமாக நின்று. இப்ப குரல் மாறிச்சு, கிராஸ் மாறிச்சு. இப்ப யோசிக்கிறாங்க, என்ன உமருடைய சத்தத்தை காணல, ஹலீஃபாவுடைய சத்தத்தை காணல, அமீருல் முஃமினீன் சத்தத்தை காணல, சவுண்ட் மாறிச்சு. அப்பையும் தொழுது முடிச்சாங்க, தொழுது முடிச்சதுக்கு பிறகுதான் தெரியும் தொழுகையில குத்தப்பட்டாங்க. யாரு மாமுமா அடிக்கிறாங்க தெரியும், தொழுது முடிஞ்சதுக்கு பிறகுதான் அமீருல் முஃமினீன் குத்தப்பட்டாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது ரக்அத்துல ருகூல இருக்கிற நேரத்துல குத்தப்பட்டாங்க. இப்ப வீட்டுக்கு கொண்டு வராங்க, தூக்கிட்டு போறாங்க வீட்டுக்கு. வீட்டுல கொஞ்சம் இப்ப மயக்கம் முட்டிருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிஞ்சோன்னே கேட்டாங்க, நான் தொழுகையை தொழுது முடிச்சிட்டேனா, நான் தொழுகையை தொழுது முடிச்சிட்டேனா? மயக்கம் தெரிஞ்ச உடனே முதலாவது கேள்வி என்ன, நான் தொழுகையை பூர்த்தியாக்கிட்டேனா? சொன்னாங்க அங்கிருந்த சஹாபாக்கள், பக்கிய தலைக்க ரகா, உங்களுக்கு இன்னொரு ரக்காத் மீதமாயிருக்கு, நீங்க ஒரு ரக்கா தான் சொல்றீங்க, மத்த ரக்காது சொல்லல, ரெண்டாவது ரக்காத்தை நீங்க சொல்லல. உடனே தக்பீரை கட்டினாங்க, மயக்கம் வந்தது தெரிஞ்சது உடனே எழுப்பி நின்றாங்க, தொழுகையை பூர்த்தியாக்கணும் நின்றாங்க, விழுந்துட்டாங்க. அடுத்தது திரும்ப மயக்கம் தெரிஞ்சிட்டு அடுத்தது எழும்பி நின்றாங்க, அடுத்தது விழுந்துட்டாங்க, மூணாவது தடவை எழும்பி நின்றாங்க, தெரிஞ்ச உடனே எழும்பி நின்றாங்க, தக்பீரை கட்டினாங்க, தொழுது முடிச்சாங்க. அந்த நேரத்திலேயும் ஏந்த தொழுக, இதுதான் அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சிந்தனையாக இருந்தது. அந்த உமர் பின் கத்தாப் அந்த நேரத்திலேயும் தொழுகையைத்தான் சிந்தனையாக எடுத்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அபயங்கரமான ஆபத்தான கட்டத்துல நாங்க முஸ்லீம்கள் தொழுகையை விட்டுட்டு போறோம்டா, தொழுகையை விட்டுட்டு இருக்கிறோம்டா, எங்களை ஆக பெரிய பொறுப்போக்கு ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஏண்ட வீட்டுக்குள்ள ஏண்ட மனைவி ஏண்ட புள்ள ஒத்தத்த தொழுகை இல்லையா, வீட்டுக்கே முசீபத். அழைப்பு வருது, இந்த நேரத்தில் எழும்பி நின்று அந்த டிவியை ஆஃப் பண்றதுக்கு நான் ரெடி இல்லை, நான் ரெடி இல்லை. தொழுகைக்கு அழைப்பு, கண்ணியமான சோழலே, அந்த வீட்டுக்கு முசீபத். வியாபாரம் செய்யலாம், ஏண்ட வியாபார ஸ்தலத்துல, ஏண்ட கடையில, ஏண்ட மில்லுல, ஏண்ட மோல்ல, ஏண்ட வியாபார ஸ்தலத்துல ஒரு ஆள் தொழுகை இல்லாம இருக்கிறாரா? ஒரு ஆள் தொழுகை இல்லாம இருக்கிறாரா? அந்த ஒரு ஆள் தான் முசீபத் போது முழு வியாபாரத்தையும் பாதிக்கும், முழு வியாபாரத்தையும் பாதிக்கும். பாதிக்காம இருக்காதே, ஒராள் கொள்கை இல்லாம இருந்தா முழு வீட்டையும் பாதிக்கும், ஒராள் கொள்கை இல்லாம இருந்தா முழு வியாபாரத்தையும் பாதிக்கும். இப்ப நல்லா போகும் என்றோ ஒரு நாளைக்கு அது பாதிப்பை உண்டாக்கத்தான் செய்யும். அதனால் நாம் பயந்து கொள்ள வேண்டும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமான சோழரே, எனவே முதலாவது கட்டம் இந்த தொழுகையை எல்லாரும் சீராக்குங்க. தன்னுடைய வீட்டுக்குள்ள தொழுகையை சீராக்குவோம், என்னுடைய கடைக்குள்ள தொழுகையை சீராக்குவோம், என்ற போலுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருடைய தொழுகையை சீராக்குவோம். அல்லாஹ் முதலாவது சந்தோஷத்தை தருவான், நிம்மதியை தருவான், நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் பஞ்சலட்சான ஊத்தால தருவான். கண்ணியமான சோழரே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தொழுகை இருக்கிறதே இதில் மிக பேணுதலாக இருக்கணும். அதிலே குறிப்பாக நாம் என்ன செய்யணும் என்றால், பள்ளிக்கு வந்து அதான் சொல்லுதே, இந்த அதானுடைய சத்தம் சொல்லுது பள்ளிக்கு வாங்க தொழுகைக்கு, அதானுடைய சத்தம் சொல்லுது பள்ளிக்கு வாங்க, ஆண்களாக இருந்தா பள்ளிக்கு வரணும், பள்ளியில வந்து தொழணும். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை. ஜமாத்தாக பள்ளிக்கு வந்து சப்பல நின்று தொழுதா ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு நன்மை. அதான் சொல்லப்படுது இந்த அதானுக்கு, அதானுடைய நேரத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் பள்ளிக்கு முன்னால, இங்க தொழுக நடந்து கொண்டிருக்குது பள்ளிக்கு முன்னால பைக்கில் அப்படியே போய் கொண்டிருக்கிறாங்க. அதே இந்த நேரத்தில் தொழுக நடக்குது பள்ளிக்குள்ள போய் தொழுவோமே சிந்தனை இல்லை, பள்ளி வாசலுக்கு முன்னால அந்த கட்டில உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்க தொழுவிக்கப்படுது அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே பள்ளிக்கு கண்ணியம் எங்க போயிருச்சு, பள்ளிக்கு கண்ணியம் எங்க போயிருச்சு? கண்ணியமான சோழலே, பள்ளிக்குள்ள வாங்க தொழுங்க, அந்த அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சஹாபாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்குடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, அப்துல்லாஹி நம்ம ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, சொல்றாங்க நடக்க இயலாத சஹாபாக்களையும் கூட, நடக்க முடியாத அந்த சஹாபாக்களும் கூட வீட்டை தொழ மாட்டாங்க. ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில தோளுக்களை கையை போட்டி தொங்கி கொண்டு பள்ளிக்கு வருவாராம். சஹாபாக்கள் இப்படித்தான் பள்ளிக்கு வந்தாங்க. இன்றைக்கு நேர காலில் என்ன நொண்டியா ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறவரும் பள்ளிக்கு வரையலாம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாலும் சப்புல கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஒரு சஹாபி வாரார், சொல்ல ரெண்டு கண்ணும் தெரியுதில்லை. அப்துல்லாஹி பின் உம்மை மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹி பின் உம்மை மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு கண்ணும் தெரியாது குருடி, ரெண்டு கண்ணும் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வீடு மஸ்ஜித்ல இருந்து ரொம்ப தூரம், வீடு தூரத்தில் இருக்குது, எங்களுக்கு யாருக்கும் ஒரு தூரத்தில் இல்லை. ஏண்டா இங்கிருந்து கொஞ்சம் அடுத்த பள்ளி, அதனால கொஞ்சம் இன்னொரு பள்ளி மதினால அப்படி இருக்கல, இதனால எந்த வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குது, ரெண்டு கண்ணும் தெரியாது, நிறைய மரங்களுக்கு வார வழியில் நிறைய மரங்களுக்குது, அது வேற போராட்டத்துக்கு ஒரு ஓடை, தண்ணி ஓடக்கூடிய ஆறு, சின்ன ஓடை உண்டு, இதையும் தாண்டித்தான் நாம் வரணும். இப்படி எனக்கு பல பிரச்சனைகள் அரசு வரலாம், நான் வீட்டில் தொழுது கொள்ளவான்னு கேட்டேன். நான் வீட்டில் தொழுது கொள்ளவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுது கொள்ள வேண்டாம். அதுக்கு பின்னால சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் இருந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரசூலுல்லாஹ் ஒரு உணர்வு வந்துச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு அதை திரும்ப ஞாபகம் வந்த மாதிரி ஒரு உணர்வு, அப்படின்றாங்க ஒரு உணர்வு வந்துச்சு, திரும்ப அந்த சஹாபியை கூப்பிட்டாங்க, அந்த அப்துல்லாஹி மக்தூம் திரும்ப கொஞ்சம் வாங்க வேண்டாம் கூப்பிட்டு கேட்டாங்க, அல் தஸ்மவும் நிதா, உங்களுக்கு அதான் சத்தம் காதல் கேட்குதான்னு கேட்டாங்க, பள்ளியில அதான் சொல்ற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? சொன்னாங்க ஆம் கேட்குது யார சொல்லலாம், சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊட்ட தொழையதான். உங்களுக்கு வீட்டில் சொல்லல, நீங்க பள்ளிக்கு வரத்தான் வேணும், பள்ளிக்கு வந்துதான் சொல்லணும். கேட்டாங்க நான் எப்படி சொல்லுறேன் யார சொல்லலாம், வாரது கஷ்டமே. சொன்னாங்க உங்களோட வீட்டுல இருந்து பள்ளி வாசல் வரல ஒரு கவுத்தை கட்டி கொடுங்க, ஒரு கவுத்தை கட்டி கொண்டு அந்த கவுத்தை பிடிச்சுக்கொண்டு அப்படியே வாங்க படிக்கணும். இந்த மனிதருக்கும் ரெண்டு கண்ணன் தெரியாத அந்த அப்துல்லாஹி பின் உம்மை மக்தூமுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன, பள்ளிக்கு வந்து கொடுங்க. கண்ணியமான சோழரே, எனவே இந்த விஷயம் இருக்கிறதே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. தொழுகை என்பதை யாரும் சாதாரணமாக இருக்கவானோ, ஏண்ட வாழ்க்கைக்கு, ஏண்ட வாழ்க்கையுடைய அழிவுக்கு நாங்கள் வித்திடுறோம். நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சுக்கொள்ளணும், தொழுகையை நாங்க விட்டுறோம் என்று சொன்னா எங்க வாழ்க்கையில அழிவுக்கும் நாங்க விட்டுறோம். கண்ணியமான சொல்லலே, எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சொல்லக்கூடிய தொழுகையையும் முறையாக பேணுதலாக சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நாங்க உருவாக்கி கொள்ளணும். தொழுகையில பேணுதலாக முறையாக வாழ்க்கையில சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ளணும். சாம் ஒரு சட்டத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், தொழுகையை முறையாக சொல்லணும். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் எங்களோட பள்ளிகள் எல்லாம் கவிதையில சொல்லக்கூடிய பழக்கம் அதிகரித்து கொண்டு வருது, கவிதையில சொல்லுகிறது. இன்னைக்கு எல்லா பள்ளிகளையும் கவிதையை வாங்கி வச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு 6 கதிரை நாளைக்கு 12 கதிரையை வாங்கி வச்சா அந்த 12 கதிரைக்கும் ஆள் வரும், 12 கதிரைக்கும் ஆள் வரும், 24 ஆகும் 24 கதிரைக்கும் ஆள் வரும். நாங்க பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு தீர்ப்பு வச்சிருக்குது என்றா, ஒரு மனிதனுக்கு நிக்கவே ஏலா, நிக்கவே ஏலாண்டா எவ்வளவுக்கும் நிக்கலா, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒரு தூண்ல சாஞ்சி நிக்கலும்னா அவர் சாஞ்சிதான் நிக்கணும், ஒரு சுவர்ல சாஞ்சி நிக்கலுமா அப்பையும் சாஞ்சிதான் நிக்கணும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு வசதி இருக்குது, தள்ளி உறுப்பு கூடி உறுப்பு அவர் தொழும் வரையில அவரை பிடிச்சு கொண்டிருக்கிறதுக்கு ஒரு ஆளை வைக்க ஏழுமுண்டா, அவர் தள்ளி உறுத்து ஒரு ஆளை வைக்கணும், நின்று கொண்டிருப்பதற்கு பிடிச்சு கொண்டிருக்கிறது ஒரு ஆளை வைக்கணும். இதுவும் ஏழாமல் போனால்தான் இவருக்கு நிக்கிறதுக்கு சக்தி இல்லை என்ற முடிவு, நிக்க சக்தி இல்லை. இப்பதான் அவருக்கு உட்கார்றதுக்கு முடிவு வரும், உட்கார்றதுக்கு எங்க உட்காரணும், கீழே உட்காரணுமே தவிர கதிரை அல்ல. ஒரு மனிதருக்கு கீழே உட்கார ஏதும் இந்த நேரத்தில் கதிரையில உட்காருவார் என்றா அவரை தொழுக கூடாது. இது தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறார், கதிரையில கீழே உட்காரலாம், காலை நீட்டோடுமா, சுபா பக்கம் காலை நீட்டுங்க, பிரச்சனை இல்லை, காலை நீட்டி உட்காருங்க, காலை மடிக்கலாம், காலை நீட்டித்தான் உட்காரணும், சிபிலா பக்கம் நீட்டி வைங்க, அப்படியும் உட்கார ஏழுமுண்டா கீழே தான் உட்காரணும். இப்படி உட்கார ஏழுமான நேரத்துல கதிரையில் உட்கார்ந்தா அவருடைய தொழுகையும் கூடாது. இன்னைக்கு எத்தனை பேரை பாக்குறோம் கதிரையில் உட்காருங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் சேர்ந்த கண்ணில் ஆபரேஷன் செஞ்சு டாக்டர் சொல்லியிருக்கிறார் தலையை குடிக்க வானாம், இதற்கு கதிரையை போட்டு உட்கார்றார். இவருக்கு நிக்கலாம் இல்லையே, நிக்கலாமே, சுஜூதுக்கு மட்டும்தான் போகையிலா, இப்ப இதற்கு மட்டும் அவர் என்ன செய்வார், என்னால எவ்வளவு கொஞ்சம் குனி ஏழுமா, எவ்வளவு குனி ஏழுமோ அவ்வளவு குனிவார், இதுதான் சட்டமே தவிர இதற்காக வேண்டி அவர் கதிரையை போட்டு உட்கார்ந்தார் என்றா அவருடைய தொழுக பாத்துதான் போயிடும். அதனால பள்ளிகள்ல கதிரையை வாங்கி வைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்முடைய சமூகத்தை நாங்க பார்க்கிறோம், இங்க தான் கொஞ்சம் தான் இருக்குது, பல ஊர்களை நான் பார்க்கிறோம், நிறைய கதிரை இருக்குது, வாங்க வாங்க புல்லாகுது. இன்னும் கொஞ்ச நாள் போக்குற சில பள்ளியை பார்த்தா நிலங்குது, எல்லாம் பள்ளி எல்லாம் இன்றைக்கு வேற மலஸ்தலங்களை மாறி மாறிடு போயிருக்கு. தனியமான சோழர்களே, அதனால சரியாக ஒத்தர அணுகி எனக்கு இருக்கிற நோய் இதுதான், எனக்கு இந்த கட்டத்துல உட்கார்ந்து சொல்வதற்கு அனுமதி கிடைக்குமா, எப்படி உட்கார வந்தாலும் எப்படி உட்காரணும் இதையும் நாங்கள் கேட்டுக்கொள்ளணும், இல்லைன்னா அநியாயமாக இங்கிற தொழுகையெல்லாம் பாத்திலாக போயிடும், தொழுகை எல்லாம் கூடாம போயிடும். ஆனால நாங்க என்ன செய்யணும்னா எங்களை வாழ்க்கையில எங்க தொழுகையை ஒரு முறையாக தேடுதலாக அமைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம். இதுதான் எங்களை வாழ்க்கையில ஒரு மிக பெரும் வெற்றிக்கு காரணமாக அமையும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சு நாங்க எல்லாரும் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் தந்த இந்த கடமைகளை சரியாக செய்ய அல்லாஹு ஜல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. யாரா நம்மை கபூல் செய்வாயாக, நம்மை ஏற்றுக்கொள்வாயாக, யாரா நம்முடைய துவாக்களை கபூல் செய்வாயாக, நம்முடைய தொழுகைகளை நீ கபூல் செய்வாயாக, தொழுகைகளை முறையாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.